الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد فقد قال الله جل وعلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எங்கு திரும்பினாலும் எல்லா மனிதர்களுடைய நாவிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தை, வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடி, பொருளாதார சிக்கல், விலைவாசி உயர்வு என்கிற புலம்பல்கள். ஒரு சாதாரணமாக ஒரு பயணத்திலே நாம் இருப்போமேயானால், ஒரு பஸ்ஸில் சென்றாலும் சரி, ஒரு ட்ரெயினில் சென்றாலும் சரி, நம்முடைய அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பேசுகிற எல்லாமே இந்த விலைவாசி உயர்வு, எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. இதனால் மக்களுக்கு ஏற்படுகிற பொருளாதார சிக்கல், பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல். காரணம் என்ன? விலைவாசிகள் எவ்வளோ உயர்ந்த போதிலும் ஒரு மனிதனுக்கு அவன் வாங்கி கொண்டிருக்கிற மாத வருமானம் அது உயர்வது கிடையாது. அவனுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வருமானம் ஒரே நிலையில் இருக்கிற போது இந்த விலைவாசி உயர்வுகள், இந்த பொருளாதார சிக்கல்களால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு தான் வருகிறோம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலையிலும், எவ்வளோ பெரிய நெருக்கடியான நிலையிலும் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். எவ்வளோ விலைவாசி உயரட்டும், எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையே உயர்ந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் மன நெருக்கடி இல்லாமல் வாழ்வதற்கான எல்லா வழிகளும் நம்முடைய மார்க்கத்திலே உண்டு. அது என்ன? மற்ற மதத்தினர்கள் அதை நம்புவது கிடையாது, மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் சில வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை ஒரு முஸ்லிம் முழுமையாக பேணுகிற போது எந்த நிலையிலும் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை, எந்த நிலையிலும் துக்கத்திற்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ அற்புதமான ஒரு சரியத்தை, ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இங்கே இந்த தலைப்போடு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய நிகழ்வு, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கம் இருக்கிற வரை பிரச்சனை இல்லை என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி இது. சவுதியினுடைய முன்னாள் மன்னர் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் அவர் ஹயாத்தாக இருக்கிற போது, அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் ஆட்சியில் இருக்கிற அந்த நேரத்திலே ஐக்கிய நாடுகளுடைய சபையிலிருந்து உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் ஒரு சர்க்குரல், ஒரு தகவல் ஒன்று செல்கிறது. எல்லா நாட்டுக்கும், அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் ஐநா சபை மூலமாக ஒரு சர்க்குலர் செல்கிறது. அந்த ஐநா சபையினுடைய அறிக்கை எல்லா நாட்டுக்கும் அந்த தகவல் மூலமாக சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும், உலகத்தையே வறுமையும் ஏழ்மையும் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து நமக்கு முன்னால் இருக்கிறது. இது உங்கள் நாட்டுக்கும் வரலாம். அந்த ஐநா சபையினுடைய அறிக்கை எல்லா நாட்டுக்கும் சொல்வது, இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த வறுமை உங்களுடைய நாட்டுக்கும் வரலாம். இது ஒரு 10-15 வருடங்களுக்குள்ளால் நடக்க முடியும். எனவே அத்தகைய ஒரு வறுமை, அத்தகைய ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்னால் உங்கள் நாட்டை அதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், அதை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராகிவிடுங்கள் என்று ஐநா சபை எல்லா நாட்டுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறது. அந்த கோரிக்கையிலே ஐநா சபை இதையும் சொல்கிறது, அந்த வரப்போகிற பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு உங்கள் நாட்டிலே குடும்ப கட்டுப்பாட்டை அமுல்படுத்துங்கள், குழந்தை பெறுவதை குறைக்கும்படியாக மக்களை வலியுறுத்துங்கள் என்றும் ஐநா சபை ஒரு அறிக்கையை எல்லா நாட்டுக்கும் அனுப்புகிறது. மன்னர் ஃபஹத் அவர்களுக்கும் இந்த அறிக்கை வருகிறது. மன்னர் ஃபஹத் தம்முடைய நாட்டில் உள்ள அறிஞர் பெருமக்கள், உலமாக்களை எல்லாம் அழைக்கிறார். அனைத்து ஐநா சபையினுடைய இந்த அறிக்கையை வாசித்து காட்டுகிறார். இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, ஒரு 10-15 வருடங்களில் உலகம் முழுவதும் ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படவிருக்கிறது, மாபெரும் ஒரு வறுமை ஏற்படவிருக்கிறது. இந்த வறுமையிலிருந்து நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அறிக்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போ அந்த உலமாக்கள் மன்னரிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, நம்முடைய உங்களுடைய ஆட்சியில் ஜகாத்தினுடைய திட்டம் அது எப்படி செயல்படுகிறது? ஜகாத்தினுடைய திட்டம் எப்படி செயல்படுகிறது என்று மக்கள் கேட்டான். இப்போ மன்னர் அதை பற்றி சொல்கிறார், ஜகாத் இந்த அரசாங்கம் எப்படி வசூல் செய்கிறது, அதை எப்படி மக்களுக்கு விநியோகிக்கிறது என்கிற ஜகாத்தினுடைய திட்டத்தை சொல்கிறார். இதை கேட்டுட்டு உலமாக்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜகாத்தினுடைய அமைப்பு முறையாக இருந்தால், நீங்கள் இன்னொரு முறை ஜகாத் வசூலிப்பதற்கு யாரை நியமித்திருக்கிறீர்களோ, ஜகாத்தினுடைய இந்த அமைப்புக்கு யாரிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறீர்களோ அவர்களும் தீர விசாரியுங்கள். இந்த ஜகாத்தினுடைய முறை நீங்கள் சொல்வது போல் முறையாக இருந்தால் ஐநா சபை எச்சரித்திருக்கிற அந்த வறுமை அந்த பொருளாதார நெருக்கடி நமக்கு வராது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம், அந்த அச்சம் நமக்கு தேவையில்லை, நாம் குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. இந்த ஜகாத்தை நீங்கள் முறையாக கடைபிடித்தால் இந்த பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தேவையில்லை. உடனே மன்னர் ஃபஹத் அவர்கள் அந்த ஆளுங்களை அனுப்பி வைத்துவிட்டு இந்த ஜகாத்தினுடைய அமைப்பிற்கான பொறுப்பாளர்களை அழைக்கிறார். அழைத்து அவர்களிடம் விசாரிக்கிறார், இந்த ஜகாத்தின் மூலமாக நாட்டில் வருடந்தோறும் ஏற்படுகிற நிலை என்ன? ஜகாத்தினுடைய பொறுப்பாளர்கள் சொல்கிறார்கள், நாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிற இந்த ஜகாத்தின் மூலமாக நம்முடைய நாட்டில், அதாவது சவுதியில், ஜகாத்தை வாங்குபவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. நாம் இந்த ஜகாத்தினுடைய தொகையை ஒவ்வொரு ஆண்டும் ஏழை இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் அனுப்புகிறோமே தவிர நம்முடைய நாட்டில் இதை வாங்குறதுக்கு மக்கள் இல்லை. இதுதான் நிலை. எனவே நம்முடைய நாட்டில் இந்த வறுமை, இந்த ஐநா சபை எச்சரித்திருக்கக்கூடிய இந்த நெருக்கடி, இது நமக்கு வராதுன்னு சொல்லி உடனே மன்னர் ஃபஹத் ஐநா சபைக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் எந்த பொருளாதார நெருக்கடியை, எந்த வறுமையை அச்சுறுத்தி எங்களுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருந்தீர்களோ, எங்கள் மார்க்கத்தினுடைய புண்ணியத்தினால், நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிற ஜகாத்தினுடைய புண்ணியத்தினால் அந்த பொருளாதார நெருக்கடி எங்களுக்கு வராது. ஆக நாம் சொல்ல வந்த விஷயம் என்ன, இந்த சரியத்தை கடைபிடிக்கிற வரை மனிதனுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது, எந்த விதமான மன உளைச்சலும் கிடையாது. அல்லாஹ் அப்பேற்பட்ட மன நிறைவான ஒரு சரியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற போது, யா அய்யுஹன்னாஸ், மனித குலமே, கத் ஜாஅத்கும், உங்களிடம் வந்திருக்கிறது, மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்துள்ள ஒரு ஒரு அறிவுரை உங்களுக்கு வந்திருக்கிறது, ஓ ஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர், உங்களுடைய உள்ளங்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய, உங்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம், ஒரு அற்புதமான வேதம் உங்களிடம் வந்திருக்கிறது. இந்த வேதத்தை பற்றி படுக்கிற வரை ஒரு முஸ்லீம் மன உளைச்சலுக்கு எந்த நெருக்கடிக்கும் ஆளாக வேண்டியதில்லை என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். அந்த வகையிலே இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கல், பயங்கரமான விலைவாசி உயர்வு, இந்த நேரத்திலும் கூட ஒரு முஸ்லீம் நிம்மதியாக இருக்க முடியும், நிச்சயமாக இருக்க முடியும். என்ன, மற்றவர்கள் நம்பாத இன்னொன்றை நாம் நம்புகிறோம், அது என்ன? பரக்கத். பரக்கத் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி. பொதுவாக நாம் வளர்ச்சி எப்படி எடை போடுவோம், நம்பரை வைத்து, அதாவது எத்தனை சைஃபர் இருக்கிறதோ அதை வைத்து தான் நாம் வந்து நம்பரை வைத்து வளர்ச்சி எடை போடுவோம். பரக்கத் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மறைமுகமான, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி. இந்த பரக்கத்தை நாம் நம்புகிறோம், முஸ்லீம் அல்லாத யாரும் அதை நம்புவதில்லை, அதை காஃபிர்கள் நம்புவது கிடையாது. இந்த பரக்கத்தை ஒரு முஸ்லீம் நம்புகிற போது அவன் எந்த நிலையிலும் இந்த பரக்கத்துடைய துணையில் அவன் நிம்மதியாக வாழ முடியும். இதை வந்து நீங்க நமக்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது, நாம் அதை ஏற்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமாக இருப்பானேயானால் ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு காஃபிருடைய உணவில் பரக்கத்து கிடையாது, அவனுடைய வருமானத்தில் பரக்கத்து கிடையாது, ஆனால் ஒரு முஸ்லீமுடைய உணவில் பரக்கத்து இருக்கிறது, ஒரு முஸ்லீமுடைய வருமானத்தில் பரக்கத்து இருக்கிறது. பெருமானாருடைய காலத்திலே நடந்த ஒரு சிறிய சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு காஃபிர் ஒருவர், அவர் முஸ்லீமை இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர், பெருமானாரிடத்தில் விருந்தாளியாக வருகிறார், ஒரு இரவு தங்கி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள அந்த ஆட்டு மந்தையிலிருந்து அந்த காஃபிருக்கு ஆடு பால் கறந்து கொடுக்கும்படி சொல்கிறான். அந்த காஃபிர் விருந்தாளியாக வந்திருக்கிறாரு, அவருக்கு பால் கறந்து கொடுக்கும்படி சொல்கிறான். அவருக்கு ஒரு ஆட்டினுடைய பாலை கறந்து கொடுத்தாங்க, அவர் இன்னும் பசி தீரவில்லை, இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஆட்டினுடைய பால் கறந்து கொடுங்கன்னு சொன்னாங்க, இரண்டாவது ஆட்டினுடைய பாலும் கறந்து கொடுக்கப்படுகிறது, அவர் இன்னும் பசி தீரலைன்னு சொல்கிறார். இப்படி ஏழு ஆட்டினுடைய பால் கறந்து கொடுத்த பிறகுதான் அவருக்கு பசி தீருகிறது. மறுநாள் காலையிலே அவர் முஸ்லீமாகி விடுகிறார். நேற்று இரவு காஃபிராக இருந்தவர் மறுநாள் முஸ்லீமாகி விடுகிறார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவருக்கு மறுநாள் காலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு காலை உணவாக பாலை கொடுக்கும்படி சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் ஒரு ஆட்டினுடைய பாலை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை குடித்தார். இரண்டாவது ஆட்டினுடைய பாலை கொண்டு வந்து கொடுத்தாங்க, குடிக்க முடியலன்னு சொல்லிட்டார். அதே நபர் இரவிலே ஏழு ஆட்டுனுடைய பாலை குடித்தவர் பகல்ல முடியலன்னு சொல்றார். அப்ப பெருமானார் சொன்னாங்க, இன்னல் முஃமின யாகுலு ஃபீ மிஅவாஹித், ஒரு உண்மையான முஸ்லிம் அவர் ஒரு குடலில் சாப்பிடுகிறார். ஒல் காஃபிரு யாகுலு ஃபீ சம்அதி அம்ஆ, ஒரு காஃபிர் ஒரு இறை மறுப்பாளர் ஏழு குடலில் சாப்பிடுகிறான். இப்ப சொன்னாங்க, ஒரு ஈமான்தாரி அவருக்கு ஏற்படுகிற அந்த மன நிறைவு, ஈமானின் காரணமாக ஏற்படுகிற அந்த திருப்தி, அல்லாஹால அவர் சாப்பிடுகிற உணவிலே பரக்கத்து செய்கிறான். ஒரு காஃபிர் ஏழு முறை உண்ணும் போது என்ன நிறைவு ஏற்படுகிறதோ அதை ஒரு மோமின் ஒரு தடவை சாப்பிட்டால் அந்த நிறைவு அல்லாஹால தருகிறான். ஆக இந்த ஈமானை கொண்டு அல்லாஹால ஒரு பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த பொருளாதார இந்த விலைவாசி உயர்வு இந்த மாதிரியான காலகட்டங்களில் இத்தகைய நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே உண்மையான முஸ்லிம்கள் கேட்க வேண்டியது என்ன? பரக்கத். இன்னைக்கு நாம் வந்து அல்லாஹ்ட பரக்கத்தை கேட்கறது கிடையாது, அல்லாஹ்ட நாம் கேட்கறது எண்ணிக்கையை தான் அதிகமாக கேட்குறோம். பெருமானாருடைய சுன்னத் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யார் துவா செய்யும்படி சொன்னாலும் பெருமானார் பரக்கத்துக்கு துவா செய்வாங்க. ஹதீஸில் வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் என்று ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளித்தார்கள். விருந்து சாப்பிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிற போது அந்த அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் நபியிடம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க. பெருமானார் ஒரே வரியில் தான் துவா செஞ்சாங்க. அந்த துவாவில் இவ்வுலகத்தினுடைய தேவைகளும் இருந்தது, மறுமையினுடைய தேவைகளும் இருந்தது. இன்னைக்கு நாம் துவாங்கிறது மணிக்கணக்கில் செஞ்சாதான் துவா, அதை நாம் அற்புதமான துவான்னு சொல்லுவோம், அதை நாம் சூப்பர் துவான்னு சொல்லுவோம். ஆனால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது நாம் ஒரு மணி நேரம் துவா செஞ்சோம்னா அந்த ஒரு மணி நேரத்தில் சில நொடிகள் தான் துவா கபூலாகிற நொடிகள். அப்போ எனவே துவா சுருக்கமாக இருக்கணும். பெருமானார் அந்த சஹாபிக்கு துவா செஞ்சாங்க, அல்லாஹும்மா பாரிக் லஹு ஃபீமா ரஸக்தஹு வஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு. நம்மள்கிட்ட யார் துவா செய்ய சொன்னாலும் இந்த வார்த்தையை சொன்னால் போதும். பெருமானார் அந்த சஹாபிக்கு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்மா பாரிக் லஹு ஃபீமா ரஸக்தஹு, யா அல்லாஹ் எதையெல்லாம் நீ அவருக்கு கொடுத்திருக்கிறாயோ, அவருக்கு எதையெல்லாம் வழங்கியிருக்கிறாயோ அதிலே பரக்கத்து செய், அதிலே அபிவிருத்தி செய். வஃஃபிர் லஹு, அவருடைய பாவங்களை மன்னித்து விடு. பரக்கத் என்பது இந்த உலகத்துக்கு தேவையானது, மன்னிப்பு என்பது மறுமைக்கு தேவையானது. இந்த ஒற்றை வரியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிடறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மார்க்கத்திலே மணமக்களுக்கு செய்ய வேண்டிய துவா என்ன? ஈஜாப் கபூல் முடிந்த பிறகு மணமகளுக்கு என்ன துவா செய்கிறோம்? மண மாப்பிள்ளையை பார்த்து பாரக்கல்லாஹு லக்க. இந்த துவாவை பெருமானார் முதல்ல யாருக்கு செஞ்சாங்கன்னா, ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஒரு முஹாஜிர் சஹாபி, மக்காவிலிருந்து மதீனா வந்த சஹாபி. அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மதீனா வந்தாங்க, வந்து ஒரு சிறிய வியாபாரம் செஞ்சு உடனே நிக்காகம் செஞ்சுக்கிட்டாங்க. நிக்கா செஞ்சுட்டு அந்த புது மாப்பிள்ளைக்குரிய நறுமணம் எல்லாம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆடையை பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன அப்துர் ரஹ்மானே நிக்கா செஞ்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் யார சொல்லா, நிக்கா செஞ்சிட்டேன். இப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக, இந்த துவாவை பெருமானார் முதல்ல செய்தது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுக்கு தான் செஞ்சாங்க. அதுக்கு முன்னால் வேறு யாருக்கும் இந்த துவா செய்யலை, பாரக்கல்லாஹு லக்கன்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் உனக்கு பரக்க செய்யட்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க சொன்னாங்க, பெருமானாருடைய இந்த துவா என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கபூல் ஆச்சுன்னு சொன்னால், நான் ஒரு தூணை தங்கமாக்க நினைத்தால் தங்கமாக்கி விடுவேன், ஒரு தூணை தங்கமாக ஆக்க நினைத்தால் தங்கமாக்கி விடுவேன். அதனுடைய கருத்து என்ன? அதை வைத்து வியாபாரம் செய்து கூட என்னால் பொண்ணை சம்பாதிக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை பாரக்கல்லாஹு லக்க என்று துவா செஞ்சாங்க. அந்த துவாவினுடைய புண்ணியம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு நூல் கட்டை எடுத்துக்கொண்டு கடை விதிக்கு சென்றார். அந்த நூல் கட்டிலிருந்து ஆரம்பித்த வியாபாரம் பல்கி பெருகி பெருகி ஒரு கட்டத்தில் எவ்வளோ பெரிய பரக்கத்துன்னு சொன்னால், ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மதீனாவில் இருக்கிறாங்க, மதீனாவிற்குள் பெரும் சலசலப்பு, பெரும் சலசலப்பு கேட்கிறது. இப்போ ஆயிஷா கேட்டாங்க, என்ன சலசலப்பு பாருங்க, ஏதாவது ஒரு படை மதீனாவுக்குள்ளே வந்துருச்சான்னு சொல்லி அன்னை ஆயிஷா சில பேர் அனுப்பி வச்சாங்க. அவங்க திரும்பி வந்து சொன்னாங்க, வேறொன்றும் இல்லை, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபினுடைய வியாபார கூட்டம் 800 ஒட்டகங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் அவுஃபினுடைய வியாபார கூட்டம் 800 ஒட்டகத்தில் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய ஒரே துவா பாரக்கல்லா, அல்லாஹ் உனக்கு வரக்க செய்யட்டும் என்று சொன்ன அந்த துவா, ஒரு சாதாரண ஒரு நூல்கற்றை வைத்து வியாபாரம் செய்தவர் 800 ஒட்டகங்களில் உள்ளே வருகிறது. இப்போதான் ஆயிஷா சொன்னாங்களா, நான் பெருமானார் சொல்ல கேட்டிருக்கிறேன், நாளை மறுமையிலே எல்லாம் சொர்க்கம் போயிடுவாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கத்திற்கு வருவார் என்று சொன்னாங்க அப்படின்னு ஆயிஷா சொன்னாங்க. ஏன்னா அவருடைய அத்தனை சொத்துக்களுக்கும் அல்லாஹிடத்தில் விசாரணையை முடிந்து அவர் சொர்க்கத்திற்கு வருவார்ன்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் யாருக்கு துவா செய்வதாக இருந்தாலும் பரக்கத்துக்கு தான் துவா செய்வாங்க. ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய ஹாதிம், பெருமானாருடைய பணியாளர். அண்ணா ஹஜரத் அனஸுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்க பெருமானார்கிட்ட வந்து சொன்னாங்க, யார சூழல்லா இந்த சின்ன பையன் அனஸ், இந்த சிறிய பையன் உங்களுக்கு வேலை செய்கிறான், இவனுக்காக துவா செய்யுங்க, இவனுக்காக துவா செய்யுங்க. பெருமானார் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி, யா அல்லாஹ் இவருடைய செல்வத்தில் நீ அபிவிருத்தி செய்வாயாக, ஒபாரிக் லஹு ஃபீ உம்ரிஹி இவருடைய ஆயுளிலே நீ அபிவிருத்தி செய்வாயாக, ஒபாரிக் லஹு ஃபீ அவுலாதி இவருடைய குழந்தைகளை நீ பறக்க செய்வாயாக. மூன்று விஷயங்களுடைய பறக்கத்துக்கு துவா செஞ்சாங்க, அவருடைய செல்வம், அவருடைய ஆயுள், அவருடைய குழந்தைகள். அப்போ ஹஜரத்தான சொன்னாங்க, இந்த மூன்று துவாக்களையும் நான் கண்கூடாக பார்த்துட்டேன், அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வங்களை தந்திருக்கிறான். சஹாபாக்கள்ல ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபி யாருன்னா ஹஜரத் அனஸ் அவர்கள். ரொம்ப காலம் என்னங்க வாழ்ந்தாங்க, சுமார் 100 வயது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு வாழ்ந்தாங்க. அதே மாதிரி பெருமானார் அவங்களுடைய குழந்தைகளுக்காக அதனுடைய பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க, அந்த துவானுடைய பரக்கத்து அவங்க 7 தலைமுறை பேத்தி பேரம்பேத்திகளை பார்த்துட்டு தான் மூத்தானாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, துவா என்பது சுருக்கமாக இருக்கணும், அல்லாட்ட பரக்கத்தை கேட்கணும், அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை கொடு, இந்த ஒரு பரக்கத்து இருந்தால் போதுமானது. பெருமானார் மதீனா வந்தாங்க, மதீனாவிலையும் பயங்கரமான நெருக்கடி, விலைவாசி உயர்வு, கடும் விலைவாசி உயர்வு. இப்போ பெரும் சஹாபாக்கெல்லாம் நான் வீட்டை வந்தாங்க, யாரோ சொல்லுதா விலைவாசி உயர்ந்து விட்டது, நீங்கள் இதை கட்டுப்படுத்த ஆணையிடுங்கள். பெருமானார் சொன்னாங்க, கட்டுப்படுத்துகிற அதிகாரம் என்னிடத்தில் இல்லை, அல்லாஹ் தான் இந்த விலைவாசியை உயர்த்துகிறான், அல்லாஹ் தான் இதை தாழ்த்துகிறான், நான் வேணா உங்களுக்காக துவா செய்கிறேன்னு சொல்லி பெருமானார் துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் மக்காவில் என்ன பரக்கத்து இருக்கிறதோ அதை விட 2 மடங்கு பரக்கத்தை நீ மதீனாவில் ஏற்படுத்துவாயாக. அந்த துவாவுடைய என்னங்க மதீனா செழிப்பாயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் மதீனாவுடைய பரக்கத்தை பார்த்தீங்கன்னா, மதீனா நீங்கள் போகிற ஹாஜிகளுக்கு தெரியும், மதீனாவில் அங்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு தெரியும், சுமார் என்னங்க 40 லட்சம் பேர் வருஷந்தோறும் ஹாஜிகளுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு ஹாஜியும் அங்கே என்னங்க கிலோ கணக்கில் பேரிச்சம்பழங்கள் வாங்குறாங்க. 1 கிலோ இல்லை, 2 கிலோ இல்லை, சராசரியாக 5 கிலோ, சராசரியாக 10 கிலோ ஒவ்வொரு ஹாஜியும் வாங்குறாங்க. அப்படியானால் 2 லட்சம் ஹாஜிகள் பேரிச்சம்பழம் அங்கே வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேரிச்சம் தோட்டங்கள் உங்கள் கணக்கு தெரியாது. பேரிச்சம் தோட்டங்கள் இருக்கிற ஒரு பகுதி இருந்தாலும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட ஒரு அளவுக்கு தான் பேரிச்சம் தோட்டங்கள். இந்த குறைந்த தோட்டங்களிலிருந்து இவ்வளவு பழங்கள் எப்படி வருகிறது? இதான் பரக்கத். பெருமானாருடைய அந்த துவாவுடைய பரக்கத் 2 லட்சம் ஹாஜிகள் வாங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் அங்கே தோட்டங்களை பார்க்க முடியாது, மரங்களை பார்க்க முடியாது. ஆனால் குறைந்த அந்த தோட்டங்கள், அந்த பேரிச்ச மரங்களிலிருந்து இந்த லட்சக்கணக்கான ஹாஜிகள் கோடான கோடி கிலோக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பேரிச்சம்பழங்கள் தீர்வது கிடையாது. இது பெருமானாருடைய அந்த பரக்கத்துடைய துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய அளவுகளில் துவா செஞ்சாங்க. எல்லாம் இந்த மதீனாவாசிகள் அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களில் நீ அபிவிருத்தி செய்வாயாக. எனவே அளக்கக்கூடிய பொருள்கள் 1 கிலோ அளவுக்கு அளந்து போட்டால் சாப்பாடு 2 கிலோ அளவுக்கு வரும், 2 கிலோ போட்டால் 4 கிலோ வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கையை ஊட்டினாங்க, இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளை நம்பாதீங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி தான் பரக்கத், இதன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் சொன்னாங்க. இந்த பரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் எந்த நிலையிலும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பரக்கத்தை நாம் பெறுவது எப்படி? என்ன பரக்கத்துன்னு லேசாக சொல்லிடலாம். அந்த பரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் அது கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யறது? உலமாக்கள் சொன்னாங்க, 3 விஷயங்கள் பரக்கத்து நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் 3 விஷயங்கள் இருந்தால் நம்முடைய எல்லாவற்றிலும் பரக்கத்து கிடைக்கும். முதலாவது என்ன? இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், காசு பணம் நமக்கு வருகிற போது, கிடைக்கிற போது அந்த காசு பணத்தை நாம் எப்படி பார்க்கணும்? காசு என்னங்க, ஒரு ஆள் ஒரு 100 ரூபாயை தர்றார், ஒரு 1000 ரூபா தர்றாருன்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா வருகிற போது அதை வந்து ஒரு அலட்சியமாகத்தான் நாம் நினைக்கணும். இந்த 1000 ரூபா கொண்டு தான் எல்லாமே நடக்கும், இந்த 1000 ரூபா கொண்டு தான் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் என்று ஒரு மனிதன், பணமே எல்லாம், பணத்தை கொண்டு தான் எல்லாமே நடக்குது, இந்த எண்ணத்தில் பணத்தை எடுத்தால் அந்த பணத்தில் எல்லாம் பறக்க செய்வது கிடையாது. இன்றைக்கி நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த எண்ணத்தில் சம்பாதிக்கிறோம், இந்த பணத்தை கொண்டு தான் எல்லாமே ஆகும், இந்த பணத்தை கொண்டு தான் எல்லாமே நடக்கும். அதனால் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த 100,000,000,000,000,000,000 கூட பறக்கத்து கிடையாது. பெருமானார் சொன்னாங்க, எந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை எடுக்கிற போது அது ஒன்றுமே இல்லை, அதை கொண்டு எதுவுமே நடக்கிறது இல்லை என்ற எண்ணத்தில் எடுக்கிறானோ அல்லாஹத்தலா அவருக்கு பறக்க செய்கிறான். ஒரு பொருளை கொண்டு என்னங்க பறக்கத்துங்க, அதை கொண்டு தான். ஆனால் இன்னைக்கு நாம் உலகத்தினுடைய செல்வங்கள் வருகிற போது ஹவா, அதை பேராசையோடு, அதை என்னங்க மனோயிச்சியோடு எடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக பார்க்குறோம், கவர்மெண்ட் ஏதாவது இலவசமாக கொடுக்குதுன்னு சொன்னால் அதில் நமக்கு ஏற்படுகிற அந்த மனோயிச்சை, அதில் ஏற்படுகிற பேராசைக்கு அளவே கிடையாது. சென்ற அரசாங்கம் ஒரு டிவி கொடுத்தது, யாரெல்லாம் வீட்டில் டிவி வச்சுருக்கிறாங்களோ அவங்களும் போய் வாங்கினாங்க. ஒன்றுக்கு ரெண்டு, ரெண்டுக்கு மூணு, எல்லாம் டிவியை கொண்டு எனக்கு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு கபூரில் அது கூட வந்து மறுமையில் என்னங்க பரிந்துரை செய்யும், எல்லாம் இவங்கெல்லாம் டிவி வாங்கினவங்க நேராக இவங்களை அனுப்பிடுன்னு சொல்லி பரிந்துரை செய்கிற மாதிரி அரசாங்கம் ஒன்றை இலவசமாக கொடுத்து விட்டால் அதை வாங்குவதற்கு நாம் போடுகிற போட்டி இலவசம்னு சொன்னால் முதல்ல வரிசையில் நிற்கிறவங்க ஏழைகளை விட பணக்காரங்க தான். ஏன்னா அவங்களுடைய உள்ளம் ஏழையாகவே இருக்குது. உள்ளம் ஏழையாக இருக்கிறதுனால நான் தான் மிகப்பெரிய தேவையுடையவன், நான் தான் பெரிய பிச்சைக்காரன் சொல்லி ஏழைகளை விட பணக்காரங்க தான் முதல்ல, இலவசம்னா அவங்க தான் முதல்ல நிற்பாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த எண்ணம் முதல்ல இருக்கக்கூடாது. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன தேடி வரும்? ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க, என்ன தேடி வரும்? எனக்குன்னு அது இருக்குமானால், அல்லாஹ் எனக்கு அதை நிர்ணயித்திருந்தால் என்ன தேடி வரும்? இப்படி பணத்தை யார் அலட்சியமாக நினைக்கிறானோ, பெருமானார் சொன்னாங்க பூரிக்க லகு, அல்லாஹ் அதில் அவருக்கு பறக்க செய்கிறான். இதற்கு மாற்றமாக யார் மன் அஹதஹு பி இஷ்ராஃபி நஃப்ஸின், யார் இந்த உலகத்தினுடைய செல்வத்தை பேராசையோடு எடுப்பானோ, லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அல்லாஹ் அவர்களுக்கு அதிலே பரக்கத்து செய்வதில்லை என்று பெருமானார் சொன்னாங்க. இரண்டாவது, நம்முடைய செல்வங்களில் பரக்கத்து கிடைப்பதற்கான இரண்டாவது வழி என்ன? நாம் சம்பாதிக்கக்கூடிய வழி ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹராமில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பறக்கத்தில்லை, எவ்வளோ கோடிகள் வந்தாலும் பறக்கத்தில்லை. ஆனால் நாம் கேள்விப்படுறோம், இன்றைக்கி சில பேர் ஹராமில் ஊறி ஊறி ஹலாலுக்கு மாறிட்டால் கூட, இல்லைங்க அதில் கிடைச்ச மாதிரி இதில் இல்லை அப்படின்னு சொல்ல சர்வ சாதாரணமாக. ஏன்னா பறக்கத்தில் நம்பிக்கை இல்லை. இவர்கள் வெறும் நம்பரை மட்டும் பார்ப்பவர்கள், எண்ணிக்கையை மட்டும் பார்க்குறவங்க. எது ஹலாலோ அதில் தான் அல்லாஹ் பறக்க செய்கிறானே தவிர ஹராமில் பறக்கத்து கிடையாது. ஹலாலாக இருந்தால் அல்லாஹத்தாலா அதில் அபிவிருத்தி செய்கிறான். மூன்றாவது நிபந்தனை சொன்னாங்க, ஒரு மனிதன் வந்து என்னங்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வங்களில் அபிவிருத்தி வேண்டுமானால், அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ அதை பொருந்தி கொள்வது. அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அதை பொருந்தி கொள்வது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு தந்தால் எனக்கு போதுமானது என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் எனக்கு 1000 ரூபா தந்தா எனக்கு அது போதும் என்று நினைச்சு தான் அல்லாஹ் தர்றான். இதை பொருந்தி கொண்டால் இந்த 1000 ரூபாயில் அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான். ஒருத்தருக்கு அல்லாஹ் 500 ரூபா கொடுக்குறான்னு சொன்னால் இந்த 500 ரூபாய் அவருக்கு போதும் என்பதனால தான் அல்லாஹ் கொடுக்குறான். எனவே பகிர்ந்தடிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளவு தேவை, இவனுக்கு எவ்வளவு தேவை. அல்லாஹ் எவ்வளவு தருகிறானோ அதை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்கிறான். இப்படி இந்த மூன்று விஷயங்களை ஒரு மனிதன் பேணுகிற போது அல்லாஹ் எனங்க அவருக்கு பரக்கத்தை தருகிறான். அதில் குறிப்பாக வியாபாரத்தில் பரக்கத்துக்கு பெருமானார் சொன்னாங்க, வாங்கக்கூடியவரும் விருப்பவரும் இருவருமே உண்மை பேசினால் அவர்களது வியாபாரத்தில் அல்லாஹ் பறக்க செய்கிறான். வாங்குறவரும் உண்மை, என்னங்க விற்கிறவரும் உண்மை. விற்கிறவர் உண்மையை சொல்லணும், வாங்குறவர் அவர் பொய் சொல்லக்கூடாது. வாங்குறவர் எதுக்காண்டி பொய் சொல்கிறான்? இன்றைக்கி சர்வசாதாரணமாக பார்க்கலாம், ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்கும்போது அவர் ஒரு ரேட்டை சொல்லுவார், இவர் இன்னொரு கடையில் அந்த பொருளை விசாரிச்சிருக்கவே மாட்டார், ஆனால் பொய் சொல்லுவார். அந்த கடையில் கேட்டால் அவங்க கம்மியால் சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதனால தான் இன்றைக்கி பறக்கத்து கிடையாது. ஏன்னா வாங்குறவனும் பொய் சொல்கிறான், விற்கிறவனும் பொய் சொல்கிறான். நபி சொன்னாங்க, வாங்குபவர் விற்பவர் இருவருமே உண்மை கூறினால் அல்லாஹ் அந்த வியாபாரத்தில் பறக்க செய்கிறான். ரெண்டு பேரில் யார் பொய் சொன்னாலும் சரி அந்த வியாபாரத்திலிருந்து பறக்கத் அளிக்கப்பட்டு விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால் என்னங்க அதில் என்னங்க பறக்கத்து வேணும். இது எல்லாவற்றையும் விட இந்த பறக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் பறக்கத்து உண்டுங்கிற தவக்குல், உண்மையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் நமக்கு என்னங்க இந்த அபிவிருத்தியை காட்டுவான். கண்ணுக்கு தெரியாத அந்த வளர்ச்சி அல்லாஹ் என்னங்க காட்டுவான். கண்ணுக்கு தெரியாத நிம்மதி என்ன நமக்கு கிடைக்கும். அது நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் பறவைகள் நம்பிக்கையை வைப்பது போல் நம்பிக்கை கொண்டால், பறவைகள் என்னங்க காலையில் கூடுகளை விட்டு வெளியேறுகிற போது பசியோடு வெளியேறுது, மாலையில் திரும்புகிற போது வயிறு நிரம்பி என்னங்க திரும்புகிறது. இந்த பறவைகள் என்னங்க 1000000கணக்கான தொலைதூரம் வரை பறக்கக்கூடிய பறவைகள்லாம் இருக்குது. எத்தனையோ பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பறந்து வருது. அல்லாஹ் சொல்கிறான் இந்த பறவைகள் அவை உலகத்தினுடைய எத்தனையோ பகுதிகளுக்கு பறக்குது, ரிசுக்க தன்னோடு எடுத்து செல்வது கிடையாது. ஒக்க ஐயம் மின் தாபத்தின் லா தஹமில் ரிசுக்கஹா, எத்தனையோ பறவைகள் அவை தம்மோடு ரிசுக்கை எடுத்து செல்வது கிடையாது. அல்லாஹ் தான் அவைகளுக்கு ரிசுக்கு கொடுக்குறான். இந்த பறவைகள் மாதிரி நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கும் அவற்றிற்கு ரிசுக்களிப்பது போல ரிசுக்களிப்பான். இந்த தவக்குலும் ஒரு காரணம் பறக்கத்து வருவதற்கு. இந்த தவக்குல் என்று சொன்ன போது ஒரு சிறிய சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. நம்முடைய ஹஜரத் மௌலானா துல்ஃபிகார் அஹமத் அஹமத் பரக்காத்துஹும் இந்த முறை ஹஜ்ஜில் அவங்க ஒரு அழகான ஒரு பயான் செஞ்சாங்க. இப்போ அந்த பயானில் இந்த தவக்குலை பற்றி சொன்னாங்க. பாருங்கள், எதை எடுத்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது, அல்லாஹ்வே சார்ந்து நிற்பது, அவங்களுக்கு அல்லாஹ் எப்படிலாம் உதவி செய்கிறான், அவங்களை எவ்வளோ சந்தோஷமாக அல்லாஹ் வச்சுருக்கிறான்னு சொல்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஹதரத்துடைய முரீதுகளில் ஒரு முரீதை பற்றி சொன்னாங்க. அவங்க எந்த விஷயத்தையுமே அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டுறது, எதுக்காகவும் கொலைப்படுவது கிடையாது, எதுக்காகவும் என்னங்க ரொம்ப அலட்டி கொள்வது கிடையாது, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவோம் அல்லாஹ் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்னங்க சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறவங்கள நாம் வேணால் பைத்தியம்னு சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்கிறான். சொன்னாங்க நம்ம அவங்களுடைய முரீதுகளில் ஒருவர் எல்லா விஷயத்திலும் தவக்குல், அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அதனால் அவருக்கு பேரே ஹஜரத் என்ன சொல்லுவாங்கன்னா தவக்குலி. அவர் என்னங்க தவக்குல் தவக்குல்னு சொல்கிறதுனால அவருக்கு பேர் தவக்குலி, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்தவர்னு சொல்லி. ஒரு முறை ஹஜரத் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அமெரிக்காவிலிருந்து புறப்படுறாங்க. ஹஜரத்தோடு பெரிய பெரிய டாக்டர்கள், பெரிய பெரிய இன்ஜினியர்கள், இந்த மாதிரியான ஒரு பெரிய குழுவோடு ஹஜரத் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. எல்லாமே பெரும் விஐபிகள், டாக்டர்களும் இன்ஜினியர்களுமா வர்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சாதாரண அந்த முறிய தவக்குலிங்கிற அந்த நபரும், எதை எடுத்தாலும் அல்லாஹ் மீது பாரத்தை போடுறவர், அவரும் ஹஜரத்தை வந்து சொல்கிறார், ஹஜரத் நானும் உங்களோட ஹஜ்ஜுக்கு வரேன்னு சொல்லி. அப்போ இந்த டாக்டர்கள் இன்ஜினியர்கள்லாம் சொல்கிறாங்க, ஹஜரத் இவர் வேண்டாம், இவர் எங்களோட என்னங்க வர வேண்டாம், ஏன்னு சொன்னால் இவர் கரெக்டாக எங்கேயும் நேரத்துக்கு வரமாட்டார், அவர் அல்லாஹ் மீது பாரத்தை போட்டுட்டு எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டார், அதனால் நாம் போகிற இந்த டீமில் அவர் வர வேண்டாம்னு சொல்லி. இப்போ ஹஜரத் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவர் ஒரு அப்பாவி, நான் அவருக்கு எல்லாம் சொல்லிடுறேன், கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்கணும் சொல்லி நம்ம அவரை கூட்டு போகலாம், அதனால் அவரை வேண்டாம்னு சொல்லாதீங்க அவர் வரட்டும்னு சொல்லிடுறாங்க. உடனே அவரையும் என்னங்க அந்த டீமில் அழைத்து கொள்ளப்படுது. பயண நாள் வருகிற போது எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க, அந்த தவக்குலி மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வரலை. யார் எல்லாம் இது பாரத்து போடுவாரோ அவர் வரது லேட் ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் போர்டிங் பாஸ் வாங்கி உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஹஜரத்தில் எல்லோரும் சண்டை போட்டாங்க, பாருங்கள் நாங்கள் அவரை வேணான்னு சொன்னோம், அவரை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம், நீங்கள் தான் அவரை கூப்பிட்டீங்க, இப்போ பாருங்கள் இங்கேயும் லேட் ஆகிடுச்சு. இவங்க எல்லாம் போர்டிங் பாஸ் வாங்கி உள்ளே போயிட்டாங்க. அந்த தவக்குலி கடைசியாக வர்றார், வந்தால் அவருடைய போர்டிங் முடிஞ்சு போச்சு, அவருக்குரிய டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. போர்டிங் கொடுக்குறோ அவர் டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இவர் நிற்கிறார், அப்போ அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவர் வந்தார் இவருடைய டிக்கெட்டை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டோம் நாம் என்ன செய்கிறது. இப்போ அந்த மேனேஜர் சொன்னாராம், சரி அவருக்கு வேணால் ஃபஸ்ட் கிளாஸில் போட்டு கொடுத்துருங்க அவரை அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் சாதாரண வகுப்பில் போகிறாங்க, அந்த தவக்குலி மட்டும் என்னங்க ஃபஸ்ட் கிளாஸ் வகுப்பில் போகிறார். இந்த டாக்டர்கள் இன்ஜினியர்கள்லாம் சாதாரண வகுப்பில், அல்லாஹ் மீது எதுலேயும் பாரத்தை போடக்கூடிய அவர் ஃபஸ்ட் கிளாஸ் வகுப்பில் உட்காந்து போகிறார். இவங்களுக்கெல்லாம் போகாமல் ஹஜரத்து போய் பாருங்கள், ஹஜரத் அவர் மட்டும் இப்படி உட்காந்துருக்கிறார், இதுதான் அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சதுனுடைய பரக்கத்து. அவர் எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார். நாம் சாதாரண வகுப்பில் வர்றோம், அவர் ஃபஸ்ட் கிளாஸ் வகுப்பில் வர்றார். அதில் சொன்னாங்க, எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறங்கின பிறகு ஃபஸ்ட் கிளாஸ் வகுப்பில் வந்தவங்களையெல்லாம் ஒரு சிறப்பு பஸ்ஸில் வச்சு கூட்டு போயிட்டாங்க. இந்த தவக்குலி முன்னாலே போய் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார். இந்த டாக்டர்கள் இன்ஜினியர்கள்லாம் கியூவில் நிற்கிறாங்க, அவர் அங்கே காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்கிறார். எல்லா விஷயத்திலும் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் நிம்மதியாக வைக்கிறான் என்பதற்கு ஹஜரத் இது ஒரு உதாரணமாக சொன்னாங்க. இப்போ வாழ்க்கையில் மன நிறைவு பரக்கத்து ஏற்படுவதற்கு இதுவும் தேவை, அல்லாஹ் மறைமுகமாக உதவி செய்கிறான். நம்முடைய ரிஸ்க்கில் மறைமுகமான பரக்கத்து இருக்கிறது. இந்த பரக்கத்து நம்முடைய அந்த நம்பிக்கையில் ஊறி போகுமையானால் எந்த நிலையிலும் ஒரு மோமின் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த பரக்கத்து தான் அல்லாட்ட நாம் கேட்கணும். துவா செய்கிற போது எல்லாம் எங்களுடைய ரிஸ்க்கில், எங்களுடைய மனைவி மக்களில், எங்களுடைய எல்லா விஷயங்களிலும் பரக்கத்தை கொடு என்கிற இந்த துவா என்னங்க நாம் செய்யணும். பரக்கத்துக்கான சில என்னங்க அமல்களும் இருக்கிறது. என்னென்ன அமலை செஞ்சால் ரிஸ்க்கில் பரக்கத்து. பெருமானார் தம்முடைய வீட்டு பெண்களுக்கு சொல்லுவாங்க, சாப்பாடு என்னங்க அளந்து போடுகிற போது அரிசி அளந்து போடணும். வீட்டில் வந்து நாலு பேர்னா நாலு பேருக்கு எவ்வளவு தேவையோ அதை அளந்து போட்டால் அதில் ஒரு பரக்கத்து இருக்கான். பெருமானார் சொன்னால், கீழு தாமக்கும், உங்களுடைய உணவை அளந்து போடுங்கள், யுபாரக் இலக்கும், அதுலேயும் எல்லாம் என்னங்க பறக்க செய்வான்னு சொன்னாங்க. சில அமல்களை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் எல்லாம் இந்த பறக்கத்தை கொண்டு வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த பறக்கத் நம்மள்கிட்ட இல்லாதனால தான் ஊரில் பார்த்தோம்னா நகை கடன்கள் அதிகமாகி பார்த்தா என்னங்க ஊர்லேயே பல ஃபைனான்ஸ் கடைகளை வச்சுருக்கிறோம். ஃபைனான்ஸுங்கிறது என்னங்க வட்டி கடை, அதை வந்து நாகரிகமாக ஃபைனான்ஸ்னு சொல்கிறான். என்ன முழுசாக என்னங்க ஒரு வட்டி கிடையாது. இந்த ஃபைனான்ஸ் கடைகளுக்கு நாம் என்னங்க இடம் கொடுக்கறது மிகப்பெரிய பாவம். கடைகளை வாடகைக்கு விடுறது ஹலாலான வியாபாரத்திற்கு விடலாமே தவிர ஒரு ஹராமுக்கு துணை போவதும் ஹராம். இந்த ஃபைனான்ஸ் கடைகள் ஊரில் அண்மை காலங்களாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து கிடையாது. இன்றைக்கி நம்ம வெளி தோற்றத்தில் செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர பரக்கத்து இல்லாதனால் இந்த நகைகளை கொண்டு போய் பெண்கள் வைக்கிறாங்க. இதனால் அந்நிய ஆண்களோடு அவர்களுக்கு பல தொடர்புகள் ஏற்படுகிறது, இன்னும் பலவிதமான விபரீதங்கள் ஏற்படுகிறது. எனவே ஊருக்குள் இதுபோன்ற ஃபைனான்ஸ் கடைகளை வைப்பதற்கு ஊர் ஜமாஅத்தும் அனுமதி அளிக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட அந்த கட்டட உரிமையாளர்களும் இதுபோன்ற ஹராமான வியாபாரத்திற்கு துணை போகவும் கூடாது. ஒரு என்னங்க ஒரு வீடியோ கூட வைக்கிறதுக்கோ அல்லது என்னங்க ஒரு சிடி கடைகள் வைக்கிறதுக்கு, சினிமா பட கேசட்டுகள் கடை, இதெல்லாமே தடை செய்யப்பட்டவை. இந்த காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய கடையை வாடகைக்கு கொடுக்கறது இதுவும் ஹராம். அதனால் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிற மக்கள் எந்த நிலையிலும் கலங்க தேவையில்லை. அதைத்தான் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பரக்கத்துக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்முடைய எல்லா நமக்கு எதை எதை தந்திருக்கிறானோ அவை அனைத்திலும் பரக்கத்தை தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நிம்மதியாக நிறைவாக வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மாவுக்கு பிறகு ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது, அது பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்யலாம் என்று விரும்புகிறேன். தென் மாவட்டத்திலே விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பாலவிநாயகம் என்று ஒரு இந்து வாலிபராக இருந்த ஒரு சகோதரர் அண்மையில் இஸ்லாத்தை ஏற்று பொன்னாணிக்கு சென்று அங்குள்ள இஸ்லாமிய மையத்தில் இஸ்லாமிய சென்டரில் சில தர்பியாக்கள் எல்லாம் பெற்று அங்கு சென்று ஹத்னா செய்து பிறகு திரும்பி வந்த பிறகு தன்னுடைய குடும்பத்தார் மூலமாக பல தொல்லைகள் இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகினாலும் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் குர்ஆனுடைய 89 சூராக்களுடைய தமிழ் தர்ஜமாவை மனப்பாடம் செய்திருக்கிறார். குர்ஆனுடைய 89 சூராக்களுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன். எப்படி நாம் வந்து ஹாஃபிஸாக்கள் குர்ஆன் சூராக்களை மனப்பாடமாக ஓதுறாங்களோ அது மாதிரி 89 சூராக்களுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை மிக அழகான முறையில் ஓதுறார். சென்ற வாரம் அவர் வந்திருந்தபோது சில சூராக்களை இன்னும் அத்தியாயத்தை ஓதுங்கன்னு சொன்னால் அது அழகாக தமிழில் சொல்கிறார். தமிழ் என்னங்க அதனுடைய தமிழாக்கத்தை, ரொம்ப அழகான குரலும் இருக்கிறது. நம்முடைய மௌலானா அப்துல் ரஹீம் ஹஜரத்திடத்திலும் அவர் அழைத்து செல்லப்பட்டது. ஹஜரத்தும் அவர் தமிழில் சொல்கிறதை கேட்டாங்க, சில அறிவுரைகள் செஞ்சாங்க. நீங்கள் குர்ஆனை அரபியிலையும் மனப்பாடம் செய்யுங்க, தமிழில் செய்வது எவ்வளோ பாக்கியமோ அதை விட அரபியில் செய்யணும். குர்ஆனுங்கிறது அரபிக்கு பெயர், அதனால் அந்த அரபி மூலத்தையும் நீங்கள் மரணம் செய்ய வேண்டும் என்று ஹஜரத் அவர்களும் அறிவுரை செஞ்சாங்க. இப்போ சென்ற வாரமே அவரை வைத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் என்று யோசித்து பிறகு அது முடியாமல் போய்விட்டது. இப்போ இந்த வாரம் அவரை வர சொல்லியிருந்தோம். அவருடைய சில பொருளாதார நெருக்கடிகளும் அவருக்கு இன்று அவருடைய குடும்பத்தார் மூலமாக பல சிக்கல்களுக்கு ஆளானதில் எதுவும் இல்லாமல் இருக்கிறார். இப்போ அதனால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாரம் அவரை வர சொல்லியிருந்தோம். ஜும்மாவுக்கு பிறகு சில சகோதரர்கள் வெளியே அவருக்காக வசூல் செய்வதற்காக இருப்பாங்க. வந்து இந்த மாதிரியான வாலிபர்களுக்கு, இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சத்தி இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது அழிந்துவிடும், இனிமேல் கதை முடிந்து விட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் இஸ்லாம் முன்பை விட வேகமாக தான் இருந்துச்சு. பெருமானார் இறந்த நேரத்தில் ஒரு ஃபித்னா வந்துச்சு. எப்போ நபி அவங்க இறந்தாங்களோ பெரும் மதீனா மக்காவை சுற்றியுள்ள கிராம மக்கள் எல்லாம் முர்த்ததா போயிட்டாங்க, எல்லாம் முர்த்ததாயிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ யூத கிறிஸ்தவர்கள் நினைச்சாங்க இனி இஸ்லாம் முடிந்து விட்டது, நபி இறந்ததோடு இஸ்லாம் முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனி பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்லாம் அதைவிட வேகமாக ஹஜ்ரத் அபூபக்கர் உமருடைய காலத்திலே மீண்டும் உயிர் பெற்றது. பிறகு என்னங்க அப்பாசிய கிலாபத்து வீழ்ந்தது, அப்போ சொன்னாங்க இனி இஸ்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்னு சொன்னாங்க. தாத்தாரியர்கள் வந்தாங்க, இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் தொடுத்த அந்த தாக்குதல் உலகத்தில் எப்போதும் நடக்காத தாக்குதல், அவ்வளவு இஸ்லாத்தை அழித்தாங்க. இஸ்லாமிய நாடுகள் மீது கடும் கோரமான தாக்குதல் நடத்தினாங்க. பகதாதில் கரண்டைக்கால் அளவிற்கு ரத்தம் ஓடுகிற அளவிற்கு அவங்களுடைய தாக்குதல் நடந்துச்சு. இஸ்லாமிய நூலகங்களை அழித்தாங்க. அந்த நூலகங்கள் நூல்களை எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதிய நூல்களில் அந்த ஆறுகள் நதிகளில் தூக்கி வீசினாங்க. பல மாதங்கள் வரை அந்த ஆறுகள் கூட அந்த புத்தகங்களுடைய அந்த மையுடைய கலரில் ஓடுச்சுன்னு சொல்லுவாங்க, கலங்களாக ஓடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தாக்குதல் என்ன நடந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிரிகள் நினைச்சாங்க இஸ்லாம் அழிந்து விட்டது, இதோடு இஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கும் அத்தகைய சூழ்ச்சிகள், இந்த மார்க்கம் முடிக்கப்பட்டு விடும் என்று தான் நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை பரிபூரணமாக்கியே தீருவான். வலவுக்கரிகள் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி, காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, இந்த சத்திய ஜோதியை அணைக்க முடியாது, இது நிறைவு பெற்றே தீரும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு இங்கேயும் எத்தனையும் சூழ்ச்சிகள் இந்தியாவிலும் நடந்தது. ஆங்கிலேயர்களும் அத்தகைய சூழ்ச்சியை தான் செஞ்சாங்க. இங்குள்ள இந்துத்துவவாதிகளும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் அழிப்பதற்கு எத்தனையோ சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. அண்ணல் காந்தி கொல்லப்பட்ட நேரத்தில் அவரை கொலை செய்த கோட்சே என்ன செய்தான், காந்தியை கொலை செய்த கோட்சே முஸ்லீம்கள் தான் காந்தியை கொலை செய்தார்கள் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அவரை கொலை செய்வதற்கு முன்னால் ஹத்னா செய்து கொண்டான். யார், கோட்சே ஹத்னா செஞ்சுக்கிட்டான். ஏன்னா இவன் முஸ்லீம்னு மக்களுக்கு தெரியட்டும். தன்னுடைய கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டான், கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டான். அப்போ ஹத்னா செய்து விட்டு கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி விட்டு அவன் காந்தியை கொண்டான். காந்தியை கொலை செய்தது ஒரு முஸ்லீம் என்று நாடு முழுவதும் செய்தி பரவும். இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு எதிராக மக்கள் திரும்புவார்கள், ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கொல்லப்படுவார்கள் என்று அன்று கோட்சே சூழ்ச்சி செய்தான். ஆனால் அந்த சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. அன்றிருந்த மக்கள் உஷாரானார்கள், தலைவர்கள் உஷாரானார்கள், இந்த சூழ்ச்சியை விளங்கினாங்க. நேருவே அறிவிக்க என்னங்க, காந்தி கொல்லப்பட்ட அந்த தகவலை அறிவிக்கும் போது இப்படித்தான் சொன்னார், காந்தி சுட்டு கொல்லப்பட்டார், அவரை சுட்டு கொன்றவர் முஸ்லீம் அல்ல, இப்படி ஒரு தகவலை தான் நேரு என்னங்க சொன்னார். ஆக இப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக அன்றும் சரி இன்றும் சரி கியாமத்து வரைக்கும் இந்த மார்க்கம் அழிந்துவிடும் என்ற கனவில் நம்முடைய எதிரிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த சத்திய ஜோதி அணைக்க முடியாது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வாலிப சகோதரர்களும் ரொம்ப எனங்க இஸ்லாத்துக்கு வந்து அழகான முறையில் குரானுடைய அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை மனப்பாடம் செய்திருக்கிறார். அவருடைய இந்து மதத்தில் இருந்தபோது அவர் பேர் பாலவிநாயகம், இப்போ அவருடைய பேர் என்னங்க ஷாஹுல் ஹமீத் என்று அங்குள்ள உலமாக்கள் பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்க இந்த சூரா ஓதி காட்டணும்னு சொல்லி எனக்கு ஆசைப்பட்டதுனால ஜும்மா தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு சூரா அவருக்கு சொல்லப்படும், ஒரு மனப்பாடமாக அந்த சூறாவுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை நல்ல குரல் வளமும் இருக்குது, அந்த டிரான்ஸ்லேஷனை உங்களுக்கு ஓதி காட்டுவார். நம்முடைய நோக்கம் இது போன்று வரக்கூடிய மக்களை நாம் ஊக்கப்படுத்தணும், அவங்கள ஆர்வம் மட்டும் என்பதுதான் நம்முடைய அசல் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. சில பேர் இதுலேயும் சில ஃபித்னாக்களை கிளப்புவாங்க. நாம் இந்த மாதிரி நபர்களை கொண்டு வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு செய்கிறோம். அதில் சில பேர் சந்தேகப்பட்டு பிரச்சனைகளை கிளப்புறவங்களும் இருக்கலாம். நம்முடைய இந்த பள்ளியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து எல்லா சேவைகளையும் செய்து வரக்கூடிய ஒரு பள்ளி, அந்த அடிப்படையில் தான் இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றவங்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அவங்க ஜும்மாவுக்கு பிறகு ஒரு சூரா ஓதி அதனுடைய டிரான்ஸ்லேஷன் செய்வாங்க. செய்த பிறகு அவங்களுக்கு தாராளமாக அந்த வாலிபருக்கு உதவி செய்யுங்கள். இது போன்ற இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை நாம் அவங்களுக்கு என்னங்க புத்துணர்ச்சியோடு ஆர்வத்தை ஊட்டி அவங்க தீன நிலைத்திருக்கக்கூடிய வழிகளையும் நாம் அவங்களுக்கு செய்யணும். அப்படி செஞ்சாதான் திரும்ப அவங்க குஃபருக்கு அவங்க செல்ல மாட்டாங்க. இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய ஊரில் இது போன்ற பல நல்ல பணிகள் நடப்பதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்வானாக. ஆஹுர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.